விருந்து சாந்தோம் தொலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இரா முருகன் அவர்கள் எழுதிய 24x7 என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். இதுவரை நாம் கதைகளை பார்த்து வந்தோம். அந்த கதைகளெல்லாம் ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட கதைகள். இனிமேல் நாம் பார்க்கப் போகிற கதைகள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட கதைகள். இந்த கதைகளின் மூலம் நாம் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தினுடைய நிலைமை, வாழ்க்கை நிலைமை, சமுதாயத்தினுடைய போக்கு, மக்களுடைய மனப்போக்கு, வாழ்க்கை முறை, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். புதுமைப்பித்தன் கதையை பார்த்த பொழுது அந்த காலகட்டத்தினுடைய மனநிலையை பார்த்தோம், வாழ்க்கை முறையை பார்த்தோம். தற்கால கதைகளை பார்க்கிற பொழுது நாம் பார்க்க போகின்ற இடங்கள், இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற இடங்கள், நாம் சந்திக்கிற மனிதர்கள், இந்த கதைகளிலே நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள். இந்த கதைக்கு தலைப்பே வேடிக்கையான ஒன்று. 24x7 அதை எழுதியவர் இரா முருகன். இன்றைய எழுத்தாளர்களிலே மிகச் சிறந்த எழுத்தாளர்களே அவரும் ஒருவர். இரா முருகன் என்று பெயர். நுணுக்கமாகவும் உளவியல் படியும் நடை சித்திரங்களாக கதைகளை படைத்து வருபவர். இந்த கதை ஆரம்பிக்கிற இடம் ஒரு கணினி அலுவலகம். கணினி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தமிழில் அழகாக விளக்கியிருந்தேன் அதை என்ன சொல்லுன்ட்டு. கம்ப்யூட்டர், ஏன்னா இப்போ கம்ப்யூட்டருங்கிறது தமிழாயிருச்சு, கணினி சொன்னால் வேற்று மொழியாக தெரியுது. இந்த கதைகளில் பல சொற்கள் அப்படித்தான் வருது. நான் அதனால் புதுமைப்பித்தன் கதை சொல்கிற பொழுது, ஜெயகாந்தன் கதை சொல்கிற பொழுது அவர்கள் பயன்படுத்திய சொற்களையே கையாண்டேன். அப்போ தான் அந்த காலகட்டத்துக்கு போக முடியும் நம்ம. அதுபோல இந்த கதையில் இங்க நேயர்கள்லாம் என்னை கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த கதைகளில் சில சில ஆங்கில சொற்கள், ஏன்னா அந்த வட்டார வழக்குங்கிற மாதிரி அந்த கதைக்கு ஏற்ற சொற்கள், அந்த கணினி உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள், அதை நான் பயன்படுத்திக்கிறேன் பழிச்சுன்னு புரியறதுக்காக. கணினி வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. நான் கதையை முடிச்சுட்டு அப்புறம் சொல்றேன் எப்படின்ட்டு. மிகப்பெரிய கணினி அலுவலகம், சும்மா ஒரு 20 மாடி இருக்குங்க, 20 மாடி இருக்கும், பார்த்தாலே வாய பிளக்கணும். சென்னையில் இருக்க ஆளே அதை பார்த்தா வாய பிளப்பார். அவ்வளவு பெரிய அலுவலகம், சும்மா கண்ணாடி தக தகன்னு இருக்கு. நமக்கு உள்ள போறதுக்கே நம்மள மாதிரி ஆட்களுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அந்த சிவப்பு கம்பளத்துல கால் வைக்க நமக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட அலுவலகம், 5 நட்சத்திர ஹோட்டலை போல. அதில் அறைகள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி கண்ணாடி கண்ணாடியாக வருது. அந்த கால அலுவலகம் இல்லை, தனித்தனியாக ஒவ்வொரு அறையாக இல்லை, ஒரு பெரிய ஹால், அதில் கண்ணாடியாக கண்ணாடி கண்ணாடியில் தடுக்கப்பட்டிருக்கு, சுற்றி சுற்றி வருது. ஒவ்வொருத்தர் முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித முகம் மாதிரியே தெரியல, ஏதோ ரோபாட் முகம் மாதிரி, இயந்திர முகம் மாதிரி தெரியுது. அவ்வளவு வேகம், அவ்வளவு துடிப்பு, அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு நெருக்கடி. இத்தனைக்கும் குளிரூட்டப்பட்ட அறை அந்த இடம், இருந்தாலும் வேர்க்குது சில பேருக்கு, அவ்வளவு வேலை நெருக்கடி. இப்ப நம்ம பார்க்க போறவர் யாருன்னு கேட்டா அவர்தான் மேலாளர். எதுல மேலாளர்னு கேட்டீங்கன்னா மனித வளத்துறையில், ஹியூமன் ரிசோர்சஸ். அங்கே ஒரு, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 பேர் வேலை பார்ப்பாங்க போல இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்கு, அதான் நல்ல வார்த்தை, கட்டி மேய்க்கிறதுக்கு இவர் தான் சீனியர் மேனேஜர். கொடுத்த சம்பளம் சாதாரண சம்பளம் இல்லை எல்லாருக்குமே. அங்கே குறைஞ்ச சம்பளமே இன்னைக்கு சேர்ந்த ஆளுக்கு 30,000 ரூபாய். பார்த்தா வடவட ஒரு சின்ன பையனா இருக்கான், பால் வடிகிற முகம், என்ன ஒரு 21-22 வயசு இருக்கும், அவ்வளவுதாங்க. இப்பதான் பொறியியல் முடிச்சுட்டு அது என்னது தகவல் தொழில்நுட்பமா, ஐடி, ஐடிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய உலகத்தையே மாற்றி போட்ட வார்த்தைங்க இந்த ஐடிங்கிறது. லேசான வார்த்தை இல்லை, ரெண்டே எடுத்துதான் உலகத்தை தலைகீழ குப்ப தள்ளிடுச்சு. அந்த பையன் 30,000 ரூபா சம்பளம் அந்த பையனுக்கு, சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது. இப்போ என் மகன் அப்படித்தான், அவன் இப்போ சேர்ந்தான் வாங்கினான் 30,000 ரூபா. எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு வயசு வச்சுப்போம், இப்போ ஓய்வு பெறன்னு வச்சுப்போம், 58 வயசுன்னு வச்சுப்போம், நான் ஓய்வு பெறுகிற அன்று என்ன சம்பளம் வாங்கணும்னோ அதை அவன் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு வாங்கியிருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நான் தளர்ந்து நெகிழ்ந்து தள்ளாடி ஓய்வு பெறும் பொழுது வாங்குற சம்பளத்தை என் மகன் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு வாங்குறான்னா எங்கே போய் கணினி நிற்கிறது என்று பாருங்க, அவ்வளவு பெரிய அலுவலகம். இப்போ நான் என் கூடு விட்டு கூடு பாயிறேன், நான் தான் இப்ப சீனியர் மேனேஜர்னு வச்சுக்கோங்க, நான் தான் வச்சுக்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கேன் அலுவலகத்தில், என்னுடைய மேஜையை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 தொலைபேசி இருக்கு, சிவப்பு, மஞ்சள், ஊதா, பச்சை. 4 சாதாரண தொலைபேசி இல்லைங்க, உயிரை எடுக்கிற தொலைபேசி. வந்தாலே நான் எனக்கு பாத்ரூம் வந்துடும். ஆமா, லேசுப்பட்ட விஷயம் இல்லை, கொடுத்த சம்பளம்தான், ஆனா நாய்படாத பாடுபடணுங்க அந்த அந்த கணினி அலுவலகத்தில். அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க வேலை அந்த அலுவலகத்தில். 10 மணிக்கு வருவோம், 4 மணி அடிச்சிச்சுன்னா கிளம்பி போயிடலாம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, மணி பார்த்து வேலை செய்ய முடியாது. ப்ராஜெக்ட்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க அங்க, ப்ராஜெக்ட், திட்டம். அத்திட்டம்னா அது ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு தான் நீங்க மூச்சே விடணும். அது முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும், ஆனால் 4 நாளில் முடிச்சு கொடுப்பான். ஏத்து பேச முடியாது, ஏன்னா கை நிறைய சம்பளம் தர்றானே, எவன் கொடுப்பான் சம்பளம் அந்த சம்பளம். அதனால கொடுத்த சம்பளத்தை கொடுத்துட்டு உழப்போகிற மாடு மாதிரி வேலையை வாங்கிடுவான், மாடை விட கேவலமா வேலையை வாங்கிடுவாங்க. அப்போ அந்த 4 தொலைபேசி சொன்ன பார்த்தீங்களா, 1 எங்க முதலாளி மும்பையில் இருக்கவருடைய சிவப்பு, இன்னொன்னு வந்து நியூயார்க், வந்தா நியூயார்க்ல இருந்து அழைப்பு வருதுன்னு அர்த்தம், இன்னொன்னு லண்டன், இன்னொன்னு பிரேசில். பெரிய அலுவலகம் சொன்னேன், உலகம் தழுவிய அலுவலகம். அப்போ எனக்கு ஒரு இமெயில் வருதுங்க, மின்னஞ்சல் வருது எனக்கு, ஒரு மின்னஞ்சல். யார் தான் பார்த்தா ரெட்டி, ரெட்டி அனுப்பியிருக்க. இந்த ரெட்டி வேற யாரும் இல்லை, ஒரு 4 மேஜை தாண்டி இருக்கவன் தான். அந்த 4 மேஜை தாண்டி இருக்க பாவிப்பைய நான் இப்படிலாம் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க, என் வேலை அப்படிங்க. அதனால கொஞ்சம் கொச்சையா பேசிடுவேன் இடையில. நான் ரொம்ப படிச்சுவேன், டாக்டர் பட்டம் வாங்கினவன் தான் இல்லைன்னு சொல்லலை, நுனிநாக்கு ஆங்கிலம் பேச தெரிஞ்சவன் தான். இருந்தாலும் நம்ம சில வார்த்தைகளை சொன்னா தான் ஆத்திரம் தீரும். அது மாதிரி அவன் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கான், பார்த்தா இப்படி அனுப்பியிருக்கான் மின்னஞ்சலை, நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க என்ன அனுப்பியிருக்கான்னு பாருங்க. அதோ கணினியில் இருந்து சில பேர் இறங்கி வருகிறார்கள், என் கழுத்தை நெருக்கிறார்கள், வந்து காப்பாற்றுங்கள். உள்ளதெல்லாம் பத்தாது, இவன் வேற உளர ஆரம்பிச்சிருக்கான். இப்பதான் புதுசா சேர்த்தோம், எப்படி சேர்த்தும் தெரியுமா அவன? இந்த இருங்க, இந்த அதுக்குள்ள எட்டி பாக்குறாரு நம்ம கிருஷ்ணன் நம்பியார். இந்த ரெட்டி கதை இப்படி இருக்கட்டும், இந்த மலையாளி கதையை பார்ப்போம். எந்த நம்பியார் வரணும், அவர் வர்றார். என்ன சார் உங்களோட நீங்க பாழா போன இந்த ரெட்டி எங்க சார் பிடிச்சிங்க, அவரோட பெரிய சல்லியமா போச்சு. என்ன சல்லியமா அப்படின்னா என்னையா, பெரிய தொந்தரவா போச்சுங்க அவனோட அந்த அந்த ஆளோட. என்ன அப்புறம் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நேற்று இரவு நீங்க அவனை புதுசா வந்த ஆளா இல்லையா, இன்னும் வீடு பிடிக்கல, அதனால நம்ம நிறுவனத்தினுடைய விருந்தினர் மாளிகையை தங்க வச்சிருக்கோம் ஒரு அறையில். கூட இருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹொங்கனப்பள்ளி பங்காரப்பா, அவர் கன்னடக்காரர், ஹொங்கனப்பள்ளி பங்காரப்பா. இந்த ரெட்டி என்ன பண்ணார், ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துட்டு, ஏய் கதவெல்லாம் சாத்து, சாதித்தான் இருக்கு, டெலிவிஷனை தொலைக்காட்சியை துணியை வச்சு மூடு, எல்லா விளக்குகளையும் துணியை வச்சு மூடு, சில பேர் அடிக்க வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. பங்காரப்பா பயந்துட்டார், அவர் தூங்கலை. என்ன சார் இந்த ரெட்டி எங்க சார் பிடிச்சிங்க, ஐயா அந்த அவரை தேர்ந்தெடுத்த இன்டர்வியூ கமிட்டியில நீ தானே இருந்த சார்? இருந்த இல்லைன்னு சொல்லல சார், ஆனா நீங்கள முடிவெடுத்தீங்க, வேற எப்படியாவது ஆனா எடுக்காம இருக்க முடியும். நம்ம வந்து மைக்ரோசாப்ட் முறையை பின்பற்றோம் நம்ம இந்த கணினியில. இப்ப திடீர்னு ஜாவான்னு ஒரு மொழி வந்துருச்சுட்டான், அத்தனை கணினியும் ஜாவாவுக்கு மாறிட்டான், நம்மளும் மாறணும். அப்ப ஜாவா மொழி தெரியணும், அதாவது கம்ப்யூட்டர் மொழி. ஜாவா சுமத்ரா இல்ல, ஜாவா கம்ப்யூட்டர் மொழி, அது தெரியணும். அவங்க நாட்டிலேயே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பல கம்பெனிக்காரங்க குத்திக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம வச்சதுல நான் வந்து தொலைபேசியிலேயே இன்டர்வியூ பண்ணேன், தொலைபேசியிலேயே பண்ணி 500 பேர் எடுத்தோம். அதை எல்லாரையும் பார்த்து இவனை மட்டும் பார்க்க முடியாம போச்சு. சரி, ஜாவாவா இருக்கானே, விட்டுறப்படாது என்று கூட்டிட்டு வந்தேன். இப்படி இருப்பானன்னு தெரியுமா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போது, இப்ப ரெட்டி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ எனக்கு அடுத்தாப்புல இருக்கிற மேலாளர் வந்தார், துணை மேலாளர், எம்ஆர்ஆர்னு பேர், எம்மகண்டே அவன் சாதாரண லேசுப்பட்ட ஆள் இல்லை. மும்பையில் இருக்க முதலாளி வரைக்கும் அவன் பழக்கம், அதனால அவன் கை ஓங்கி இருக்கும், என் நாக்காலியுமேல அவனுக்கு ஒரு கண் இருக்கு, அது எனக்கு தெரியும். அப்போ அந்த சிவப்பு தொலைபேசி அடிக்குது, இங்கே மும்பை தொலைபேசி, எடுத்து வைக்கிறேன். முதலாளி பேசுறார், என்னையா நீ மனிதவள மேம்பாடு படிச்சு கிழிச்சா, போன வருஷம் 25 பேர் நம்ம நிறுவனத்தை விட்டு போயிட்டாங்க, இந்த வருஷம் 100 பேர் போறாங்கன்னு சொல்லியிருக்க, இப்படி போனா என்ன யாரது அலுவலகம்? நான் அவரை சொல்ல முடியாது, ஏன்னு கேட்டா இதை விட கூட சம்பளம் நிறைய இடத்துல கிடைக்குது, போயிடுவாங்க. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நேயர்களே, இந்த கணினி அலுவலகத்தில் மட்டும் எப்பவும் வேலையை விட்டு போய் சொல்லலாம், எப்பவும் வேலை நிரந்தரம் அல்ல, உத்தரவாதம் அல்ல, வேலையை விட்டு அவங்க போய் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம நினைச்சாலும் வேலையை விட்டு போயிடலாம், அவங்க தடுத்து நிறுத்த முடியாது. அதனால எல்லாருமே ரோலிங் ஸ்டோனும் ஆங்கிலத்தில் உருளும் கற்களாக இருப்பாங்க. ஒரு ஒரு நிறுவனத்தில் 10 வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்தார்னா அது பெரிய உலக அதிசயம், முதலாளியை தவிர மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அது அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? சரி ஐயா, நான் வந்து பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த எம்ஆர்ஆர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வரும்போது அவங்களோட 2-3 மராத்தி பொண்ணுங்க வந்துச்சு, சின்ன பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒருத்தி பேர் நீனு. இப்ப நம்ம அழகா இருக்குது பிரச்சனை இல்லை, அவ என்ன சொல்றான்னு கேட்போம். என்னம்மா வேணும்? சார், நீங்க 8 தீபாவளி, தீபாவளிக்கு போகலாம்னு விடுமுறை கொடுத்துட்டீங்க, நாங்கள் எல்லாம் போக தயாராக இருக்கோம். இப்போ எம்ஆர்ஆர் என்ன சொல்றார், நான் தீபாவளிக்கு போகக்கூடாது, நீ இருந்து வேலையை பார்க்கணும். என்ன வேலைனா, இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கான் ஒரு ஜப்பான் கம்பெனிக்காரன் பெரிய தொகைக்கு, அது 20 தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்றான் அந்த ஜப்பான்காரன், பேர் என்னமோ சுக்கி பக்கியோ பக்கி சுக்கியோ, சொல்றான் எங்களுக்கு 8 வேணும், ஒரு 12 முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்றான். அதனால எல்லாரும் லீவும் விலக்கப்பட்டது, அதை செஞ்சு கொடுத்துட்டு போய் சொல்லுங்க. இது எம்ஆர்ஆருடைய வாதம். நீனு என்ன சொல்றான்னா, சார், எங்க வீட்டில், அதாவது எல்லாருமே வெளியூர் தான், எங்க வீட்டில் 2 தீபாவளியே இல்லை, ஏன்னா எங்க அப்பா இறந்து போயிட்டார், இறந்து போனதுனால 2 தீபாவளி கிடையாது, இப்பதான் இந்த வருஷம் கொண்டாட போறோம், அதுக்கு போகணுமா இல்லையா சார்? நான் சொல்லுங்க, நீங்க பயணச்சீட்டுலாம் வாங்கியாச்சு, சரி, அந்த நீனா தீபாவளிக்கு போறாளா போகலையாங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருது நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இரா முருகன் அவர்கள் எழுதிய 24x7 என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இக்கதையின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.